நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் எல் ஆர் ஜெகதீசன். சுன்னி தீவிரவாதிகளின் கிளர்ச்சியை ஈராக் எதிர்கொள்ளும் நிலையில் சர்வதேச சமூகத்தால் கைவிடப்பட்டதை போன்ற ஒரு உணர்வை ஈராக்கின் தலைவர்கள் பெறுகிறார்கள் என்று ஈராக்கிய பிரதமர் நூரி அல் மலிகியின் கட்சிக்காக பேசவல்ல சௌஹேர் அல் நாகர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
My message from all my leaders in Iraq is that they feel abandoned. They want America, Europe,
இந்த நெருக்கடியை சமாளிக்க இலக்கு வைக்கப்பட்ட வான் தாக்குதல்கள் உட்பட உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஐநா மன்றத்தை அவர் வலியுறுத்தினார்.
இதேவேளை ஈராக்கின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வளாகத்தில் சுன்னி ஜிஹாதிய ஆயுததாரிகளுக்கும் ஈராக்கின் இராணுவத்தினருக்கும் இடையே கடும் சண்டைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. பாஜியில் இருக்கும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தற்போது முழுமையாக அரச படைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த வளாகத்தில் இன்னமும் சில இடங்களில் ஐசிஸ் அமைப்பின் கொடிகள் காணப்படுவதாக தகவல்கள்
தெரிவிக்கின்றன.
வட ஆப்பிரிக்காவில் அதிகரித்து வரும் இஸ்லாமியவாத வன்முறை அந்த ஒட்டுமொத்த பகுதியின் ஸ்திரத்தன்மைக்கே அச்சுறுத்தலை தோற்றுவிப்பதாக ஐநா மன்றம் எச்சரித்திருக்கிறது. நைஜீரியா, லிபியா மற்றும் மாலி ஆகிய நாடுகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளாகும். ஆனால் சாஹேல் மற்றும் மாக்ரெப் பிராந்தியங்களில் வன் தாக்குதல்கள் கடந்த ஆண்டை விட 60% அதிகரித்திருப்பதாக ஒரு அறிக்கை கூறியது.
துருக்கி அரசை கவிழ்க்க 2003 சதித்திட்டம் தீட்டினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்ட 200 அதிகமான அந்நாட்டு ராணுவ அதிகாரிகளை விடுவிக்கும்படி துருக்கிய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஸ்லட்ஜ்ஹேமர் என்று ஆங்கிலத்தில் பெயரிடப்பட்ட இந்த சதி வழக்கில் இவர்கள் அனைவரையும் 2 முன்னர் கீழ் நீதிமன்றம் தண்டித்திருந்தது. அவர்களை இந்த வழக்கின் விசாரணை தவறாக நடத்தப்பட்டதாக காரணம் கூறி அந்த நாட்டின் அதிபுயர் நீதிமன்றம் விடுவித்து நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட மின்னணு கண்காணிப்பு கருவிகளால் திரட்டப்பட்ட ஆதாரம் போதுமானதாக இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய எண்ணெய் இறக்குமதி செய்யும் தனியொரு மிகப்பெரிய நாடாக இருந்த அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ளிவிட்டது என்று நைஜீரியா கூறியிருக்கிறது. இந்தியா இப்பொழுது நைஜீரியாவில் உற்பத்தியாகும் எண்ணெயில் 1/4 மேலான எண்ணெயை இறக்குமதி செய்கிறது என்று அது கூறுகிறது. சீனாவும் மலேசியாவும் கூட இப்பொழுது அமெரிக்காவை விட அதிகமாக எண்ணெயை வாங்குவதாக நைஜீரிய அரசு எண்ணெய் நிறுவனம் கூறுகிறது. அமெரிக்காவில் பாறை இடுக்குகளிலிருந்து பெறப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி அதிகரித்திருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவின் எண்ணெய் இறக்குமதி குறைந்திருக்கிறது.
உக்ரைனின் எல்லையை நோக்கி ரஷ்யா மேலதிகமாக தனது படைகளை நகர்த்தியிருப்பதாக நேட்டோ அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சில 1000 ராணுவ சிப்பாய்கள் இப்படி நகர்த்தப்பட்டிருப்பதாக நேட்டோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஆண்ட்ரஸ் போக் ராஸ்முசன் தெரிவித்திருக்கிறார். இந்த செயல் மிகப்பெரிய பின்னடைவு என்று வர்ணித்திருக்கும் அவர், ரஷ்யா இன்னமும் உக்ரைனில் தலையிடக்கூடிய தனது பழைய மனோநிலையிலேயே நீடிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உக்ரைன் இணைவதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் June 27 தாம் கையெழுத்திடப் போவதாக உக்ரைனிய அதிபர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
மோசமான விபத்துக்களால் பாதிக்கப்பட்ட ஜப்பானின் ஃபுகுஷிமா மற்றும் உக்ரைனின் செர்னோபில் ஆகிய 2 அணுமின் நிலையங்களை ஒட்டி ஏற்பட்டிருக்கும் சூழலியல் பாதிப்புகளை கண்காணிக்க ஜப்பானும் உக்ரைனும் இணைந்து 2 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப தயாராகி வருகின்றன. டோக்கியோ பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் இந்த அணுமின் நிலையங்கள் அவற்றின் சுற்றுப்புறங்களை தொடர்ந்தும் படம் பிடிக்கும், அந்த பிரதேசங்களில் நிலவும் கதிரியக்கத்தின் அளவு உள்ளிட்ட வேறு பல தகவல்களையும் இந்த இடங்களில் இருக்கும் கருவிகள் வாயிலாக இது கண்காணிக்கும். உக்ரைனில் வடிவமைக்கப்பட்ட இந்த 2 ராக்கெட்டுகளும் இந்த 2 செயற்கைக்கோள்களும் இன்னும் சற்று நேரத்தில் ரஷ்யாவில் இருக்கும் உரல் மலை பிரதேசங்களில் இருந்து விண்ணுக்கு ராக்கெட்டில் ஏவப்பட இருக்கின்றன. இந்த செயற்கைக்கோள்கள் உலக நாடுகளின் ஆறுகளையும் கண்காணித்து வெள்ள அபாயம் தொடர்பான எச்சரிக்கை தகவல்களையும் பூமிக்கு அனுப்பும்.
ஜெர்மனியில் பூமிக்கடியில் 1 கிலோமீட்டர் ஆழத்தில் 11 சிக்குண்டு கிடந்த குகை ஆராய்ச்சியாளர் ஒருவரை மீட்பு பணியாளர்கள் மீட்டு பூமியின் மேற்பரப்புக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மீட்பு பணியாளர்கள் அவரை ஏறக்குறைய 300 ஆழத்திலிருந்து ஒரு குறுகிய குழாய் வழியாக மிகவும் மெதுவாக உயிரை எடுத்து வந்தனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.